உள்ளவனும் கூடத்தில் ஊக்கமனும் தருநீர்வி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பூட்டு இடைப்படுத்தி தருகன் பாத கள்ளவனை பசுபோத கவளமென கழித்து கருணையினும் வெள்ளமனம் பொழி சித்தி வழத்தில் இணைந்து ஒருவினை கழித்திருப்பார். நேசன் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தோழையெடுத்து தேசம் உயர் திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். ஊழியர் ஓன் வெப்பொழித்த புகழியர் ஓன் கடல் ஊற்றி ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்துண்டன் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதூர் திருத்தாள் போற்றி இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருடைய நாளே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னாத்தூருடைய அடியாருடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரியவரான தொடர் சொற்பொழிவு தொடர்ந்து ஒடுக்கத்தூர் மடத்திலே நடந்து வருகின்றது. இன்று அரண்மனையிலே அதன் தொடர்ச்சியாக எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் இது நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடிய மாணிக்கவாசக அரண்மனையைச் சார்ந்த நண்பர்கள் அவர்களுடைய திருவடி அற்பனுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு நாம் பெரியபுராணத்திலே திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. அந்த வகையில் நாம் திருஞான சம்பந்த பெருமான் திருத்தடிச்சேரியிலே இருந்து பௌத்தர்கள் என்று சொல்லக்கூடிய சாக்கியர்களை எதிர்கொண்ட அந்த முறைமை என்பதாக சேக்கிழார் பெருமான் காட்டும் அந்த வரலாற்றினை சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையிலே நாம் அதை காண வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்திலே நாம் இந்த வகுப்பினை ஒரு இரண்டு வகுப்புகள் சைவ சித்தாந்தத்திற்கு என்பதாக ஒதுக்க வேண்டும் என்ற திருவருள் ஆணையின்படி இந்த பதி இலக்கணம் என்பதாக சொல்லக்கூடிய பதி இலக்கணத்தை ஓரளவிற்கு நாம் ஆசிரியராக விளங்கக்கூடிய மெய்கண்ட தேவநாயனார் எவ்வாறு இந்த உயிர்களுக்கு உணர்த்துகின்றார் என்பதை நாம் அதிலே ஒரு அளவிற்கு அதை உள்ளே சென்று அவருடைய திருவடியை தலைமேற்கொண்டு நாம் சிந்தித்து மேலே செல்லலாம் என்கின்ற அடிப்படையில்தான் இரண்டு வகுப்புகள் என்கின்ற வகையில முதலாவது நாம் அந்த ஆறாவது சூத்திரம் சிவஞான போதத்திலே ஆறாவது சூத்திரமாக விளங்கக்கூடிய இந்த ஆறாவது சூத்திரத்தை பதி இலக்கணம் என்பதாக சொல்லி நம்முடைய சிவஞான போதத்திலே அமைத்துக் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த பதி இலக்கணம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த ஆறாவது சூத்திரம் எது என்பதாக நாம் போன முறை அந்த சூத்திரத்தினுடைய சிறப்புகளையும் அந்த சூத்திரத்திலே காட்டப்பட்டுகின்ற எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் இந்த சூத்திரத்திற்குரிய எடுத்துக்காட்டு வெண்பா இது என்பதாக சில வெண்பாக்களை அதிலே இருந்து தொகுத்தும் அடியேன் சொன்னேன். ஆக ஆறாவது சூத்திரம் இது ஆறாவது சூத்திரம் இது என்பதாக நாம் எடுத்துக்கொண்ட அந்த ஆறாவது சூத்திரத்தை யாராவது ஒருவர் இப்பொழுது மெய்கண்ட தேவநாயனுடைய ஆறாவது சூத்திரத்தை எல்லோரும் போன முறை எழுதுனீங்க, இதுதான் சூத்திரம் என்பதாக அடியேன் அதை சொல்ல எல்லோரும் எழுதிக்கொண்ட அந்த ஆறாவது சூத்திரத்தை உங்களுடைய வாக்கில இருந்து இப்பொழுது அந்த ஆறாவது சூத்திரம் என்ன சொன்னேன் சூத்திரம் மட்டும் சொல்லுங்க போதும், பொருள் எல்லாம் கேட்கல. இந்த ஆறாவது சூத்திரத்தை எழுதினதை அப்படியே யாராவது ஒருத்தர் படிக்கணும், அதுல இருந்து நம்ம இந்த வகுப்பு அதுல இருந்து தொடங்க போடுறோம். யாரு சொல்றீங்க? கை தூக்குங்க, கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சிவஞான போதன் சொன்ன உடனே கை தூக்கு, பெஞ்சு மேலே ஏறு, நல்லா சத்தமா படிக்கணும். அங்க கணேஷ் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவரு கேட்கணும் என்ன படிச்சாலும் போயிட்டு சூத்திரமா இருக்கணும். அது
அல்லாது அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையில்
இசைக்கும்
மண்ணுலகு.
அருமையா சொல்றீங்க, என்ன தமிழ் வராதுன்னு சும்மா கதை விட்டுருக்கீங்க. அழுத்தமா கரெக்டா எதில் நிறுத்தணுமோ அதுல நிறுத்தி அருமையா சொன்னீங்க. இந்த பதி இலக்கணம் தான் என்ன என்ன இந்த பதி இலக்கணத்தினுடைய சிறப்பு அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இந்த பதி இலக்கணத்துக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் பதி இலக்கணத்தை அந்த பதியினுடைய சிறப்பை மெய்கண்ட தேவநாயனார் சொல்லுகின்ற அந்த சிவத்தினுடைய இயல்பை திருமுறையில எங்கு தொட்டாலும் பதி இலக்கணமாக பதியினுடைய சிறப்பாக அப்படி மெழுகின்றதை எண்ணுகின்ற பொழுது மெய்கண்ட தேவநாயனார் 12 திருமுறைகளுக்கு உள்ளே நுழைந்து ஆழத்திலே திளைத்து அந்த பதியினுடைய சிறப்பை அப்படியே கொண்டு வந்து ஒரு திரட்டி கொடுத்த ஒரு சூத்திரம் தான் இந்த ஆறாவது சூத்திரமாக விளங்கக்கூடிய பதியிலக்கணம். அந்த திருமுறைகளிலே மெய்கண்ட தேவநாயனார் திளைத்த அந்த இன்பம், அந்த இன்பத்தினுடைய விளைவுதான் ஆறாவது சூத்திரமாக விளங்குகின்றது என்பதை படிக்க படிக்கத்தான் அந்த சூத்திரத்திலே அதை நாம் உணர முடியும் என்பதை ஒரு அளவிற்கு இந்த வகுப்பிலே அதை நிறுவலாம் என்பதாக திருவருள் துணை கொண்டு மெய்கண்ட தேவநாயனார் எப்படி அதிலே திளைத்திருந்தால் இந்த ஆறாவது சூத்திரம் இந்த மண்ணுலகிற்கு இசைக்கும் மண்ணுலகு என்பதாக, சிவசத்தாம் என்று இசைக்கும் இம்மண்ணுலகு என்பதாக சொல்லி எல்லா அருளாளர்களையும் அதில் அடக்கி காட்டுகின்றார் மெய்கண்ட தேவநாயனார். அப்படி உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே என்பதாக வழிபடுத்துகின்றார். இதுல பதம் பிரிச்சு இப்ப சொல்ற இந்த ஆறாவது சூத்திரத்தினுடைய பத உரை என்பதாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இது இன்னும் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிவதற்காக இதை பதம் பிரித்து அடியேன் சொல்லுகின்றேன். முதல் பதம் உணர் உரு எனின், உணர் உரு எனின் என்பதாக முதல் பதம் அமையும். இந்த முதல்வன் உயிர்களால் அறியப்படும் பொருளோ அல்லது அறியப்படாத பொருளோ, இந்த முதல் கேள்வி இதுதான். இந்த உயிர்களாலே இந்த முதல்வன் அறியப்படும் பொருளா அறியப்படாத பொருளா, அதுதான் முதல் கேள்வி. உணர் உரு எனின் அறியப்படும் பொருளே என்பதாக கூறினால் அசத்து, உணர் உரு எனின் அசத்து. அடுத்தது அந்த அசத்து என்கின்ற அந்த பதத்தை எடுத்துட்டு வரணும். உயிர்கள் அறியப்படும் உலக பொருள்கள் அனைத்தும் தோன்றி நின்று அழியும். எதை பார்த்தாலும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உடம்பு. இந்த உடம்பு அழகாக தோன்றியது, நல்ல பிஞ்சு பிஞ்சா இருந்தது, கால குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கின்ற பொழுது இந்த குழந்தையினுடைய உடல் நிலை மாறும். வேற்று விகார விடக்கு உடம்பு இது. மெய்கண்ட நம்முடைய மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக இந்த உடம்பினுடைய தோன்றி நின்று அழியக்கூடிய தன்மையை வேற்று விகார விடக்கு உடம்பு என்பதாக சொல்லி இதற்கு அடைமொழிகள் கொடுத்து இந்த உடம்பினுடைய தன்மையை காட்டுவார். அப்ப இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்புன்னு சொன்னா அது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உடம்பு, தோன்றிய உடம்பு, நின்று நிற்கின்ற உடம்பு, ஒரு காலத்துல கொண்டு போய் சுட்டி எரிக்க போகின்ற உடம்பு, இல்லாமல் போகின்ற, தோன்றி நின்று அழியும், தோன்றி நின்று அழியும். அப்படி சுட்டப்படும் பொருளா என்பதாக சொன்னால் அது அசத்தாக ஆகிவிடும், தோன்றி நின்று அழியும் பொருளாக ஆகிவிடும். இறைவன் தோன்றி நின்று அழியும் பொருள் அல்ல. அடுத்தது உணராது எனின், அதே சூத்திரத்தினுடைய பகுதியை தான் எடுத்து சொல்றேன். உணராது எனின், இனி முதல்வன் உயிர்களால் அறியப்படாத பொருள். முதல்வன் உயிர்களால் அறியப்படாத பொருள், அறியப்படாத பொருளுக்கு எனக்கு என்ன பிரோதம்? இறைவனால், இறைவன் என்னால் அறிந்து கொள்ளப்பட முடியாதவன் என்பதாக சொல்லிட்டதுக்கு அப்புறம் அறிந்து கொள்ளப்பட முடியாத பொருளை வச்சுக்கிட்டு நான் அந்த என்ன அதனால் எனக்கு பயன் அப்படின்னா, இன்மையின் அறியப்படாத பொருளா இல்லாத பொருளா சூன்யமா என்பதாக கேட்டால் இல்லை. இது எப்படி என்பதாக சொன்னால் இரு திறன் அல்லது. இந்த இரு திறன் அல்லது என்பதுன்ற அந்த ஒரு வாக்கு மிக முக்கியமான வாக்கு. முதல்வன் இந்த இரண்டு திறத்திலேயும் இருக்கக்கூடியவன் அல்ல. ஒன்று, சுட்டி அறியப்படக்கூடிய பொருளாகவும் அவன் இல்ல, உணரப்படவே முடியாத பொருளாகவும் இல்ல. சோ ரெண்டு சொல்றாரு, இந்த இரு திறன் அல்லது. சுட்டி அறியப்பட்டா தோன்றி நின்று அழியும், அது ஒரு கேட்டகரி, ரைட்? அதுல சேர்க்கலாமா இறைவனை அப்படின்னு சொன்னா இல்ல. ஆனா சுட்டி அறியப்பட முடியாத பொருள், உணரப்பட முடியாத பொருள், இன்மையின் இல்லாத பொருள் சூன்யமாகிவிடுமே அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்களா, அந்த கேட்டகரியிலேயே இல்ல. சோ இரு திறன் அல்லது என்பதாக சொல்லி இதுலயும் இல்ல அதுலயும் இல்லன்னு பிரித்து காட்டி அருமையா சொல்றார். இரண்டு வகையின் அவை இரண்டு வகையும் உடையவன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த சுட்டி அறியப்பட முடியாத இந்த உலகப் பொருள்களை என்று சொல்லக்கூடிய இந்த உலகப் பொருள்களின் மூலமாக இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகள் மூலமாக அறியப்பட முடியாதவனாகவும் ஆனால் உணரப்படக்கூடியவனாகவும் இருக்கின்ற தன்மையை உடையவன் இரண்டு வகையின் சிவசத்தாம் என இசைக்கும் மண்ணுலகு. அவன் நமது கருவி அறியால், கருவியனுடைய அறிவினாலே உணரப்பட முடியாதவன், ஆனால் இன்னொரு வகையினாலே அவன் அறிந்து கொள்ளக்கூடியவன். எப்படி என்பதாக சொன்னால் அவன் சிவனாக இருக்கக்கூடிய அவன் இந்த கருவி கரணங்களால் அறிய முடியாதவன், அவனுடைய திருவுருளை கொண்டு
அவனுடைய அந்த பதிகாலத்தை கொண்டு அறியக்கூடியவன் என்பதாக நிறுத்துறார். ஆக இறைவனை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்பதாக சொன்னால், சுட்டி அறியப்படக்கூடிய பொருளாகவும் இல்லை, உணர்ந்து கொள்ளப்பட முடியாத பொருளாக எங்கேயோ இறைவன் சூன்யமாக இருக்கிறானா என்பதாக சொன்னாலும் இல்லை. இறைவன் என்று சொல்லக்கூடியவன் சிவ சத்து என்பதாக பிரித்து, சிவம் என்கின்ற நிலையிலே கருவி கர்ணங்களிலே அறிந்து கொள்ளப்பட முடியாத நிலையாக இருக்கக்கூடிய சிவம் என்கின்ற நிலையும், அவன் பதிஞானம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஞானத்தினாலே அறிந்து கொள்ளப்படக்கூடிய நிலையில் இருப்பதனாலே அவன் சத்து பொருளாகவும், இரண்டு வகையின் சிவ சத்தாம் என இசைக்கும் இம்மண்ணுலகே என்பதாக சொல்லி இந்த இறைவனுடைய பதியினுடைய இலக்கணத்தை மிக அற்புதமாக இந்த இடத்திலே மிகுந்த தேவநாயனார் வைக்கின்ற அந்த முறைமை இந்த மண்ணுலகு. இந்த மண்ணுலகு என்பதாக சொல்லுகின்ற பொழுது, அந்த மண் என்பது இரண்டு சுழியின், மூன்று சுழியின் இல்ல, இந்த மண் என்பதாக சொல்ல நீங்க என்ன எழுதியிருப்பீங்க, சில பேர் மூன்று சுழியின் போட்டிருந்தா அதை மாத்தி இரண்டு சுழியின்னா போட்டு மண்ணுலகு என்பதாக சொன்னால், இந்த உலகத்திலே நிலையாக இருந்து அருளி செய்த அருளாளர்கள் இதுல யார் வருவாங்கன்னா, முதல்ல இரண்டாவது முதல் சூத்திரத்துல சொல்லுவார், அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லுவார். என்மனார் புலவர் அப்படிங்கறதோ இசைக்கும் இம்மண்ணுலகு என்பதாக சொல்லுவதோ, எல்லாம் தேவார உரையாசிரியர்கள் என்று சொல்லக்கூடிய தேவார ஆசிரியர்கள் அத்துணை பேரையும் அதில் அடக்கி, இவர்கள் கொடுத்ததை நான் கொடுக்கின்றேன், இதுதான் அற்புதமான அந்த நிறுவுகின்ற அந்த பதி இலக்கணத்தினுடைய அடிப்படை. மிகுந்த தேவநாயனார் திருமுறைகள் அத்தனையிலேயும் சொல்லியிருக்கக்கூடிய பதி இலக்கணத்தை உணர்ந்து அதை இந்த மண்ணுலகுக்கு சுருக்கமாக சூத்திரமாக வெளியிட்ட அந்த ஒரு சிறப்பினை உடையது இந்த பதி இலக்கண வாய்ப்பாடு. ஆக இந்த இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய நிலையில இந்த பதி இலக்கணத்தை இப்படி சொல்லி, இந்த மண்ணுலகு இசைக்கும் இந்த மண்ணுலகு, ஆக பதி என்பதாக சொல்லக்கூடியவன் சிவசத்து என்பதாக சொல்லி நிறுத்துகின்றார். இதுல பதி இலக்கணம் என்பதனுடைய ஒரு ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி, இந்த இறைவனுடைய தன்மையை சொல்லுகின்ற எடுத்துக்காட்டு என்பாலாம் சொன்னார் இல்லையா, அதுல சொல்லுகின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுவார். அரிய இரண்டல்லன் என்பதாக சொல்லி ஒன்று அதுல வைப்பார். எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் ஒரு ரெண்டு மூணு பார்த்தோம், அதுல 38வது வெண்பாவில் சொல்லுவார், அரிய இரண்டல்லன் அங்கு அறிவு தன்னால் அறியப்படான் என்பதாக சொல்லுவார். இந்த அரிய இரண்டல்லன் என்பதுதான் ஆன்மாக்களாகிய நாம் எவ்வாறு அந்த பதியை உணர்தல் வேண்டும், ஆன்மாக்களாகிய நாம் அந்த பதியை உணர்வதற்கான எந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதற்குடைய தொடக்க நிலைதான் திருக்கோயில் வழிபாடு. திருக்கோயில் வழிபாடு என்பதாக சொல்லி ஏன் இந்த சைவ உலகம் இந்த திருக்கோயில் வழிபாட்டினை போற்றுகின்றது என்பதாக சொன்னால், திருக்கோயில் வழிபாடு என்பதாக சொல்லக்கூடிய இந்த வழிபாடுதான் தொடக்க நிலையாக அமையும். உயிருக்குரிய உய்வுக்குரிய தொடக்க நிலை எதுன்னு சொன்னா அதுதான் திருக்கோயில் வழிபாடு. கோயில் வழிபாடு செய்ய 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 செய்யத்தான் இந்த உயிரானது அந்த பக்குவத்தை அடையும். எப்படி அந்த பக்குவம் அடையும்னா, திருக்கோயிலுக்கு போய்தான் இறைவனை, அங்கே இருக்கக்கூடிய இறைவன் தான் அங்கேதான் இருக்கிறான்னு இறைவன் முதல்ல நினைச்சுட்டு இருக்கும். இறைவன் என்று சொல்லக்கூடியவன இப்ப உலக வழக்குல உலகத்துல நாம இயல்பாக நாம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம், திருக்கோயில் போனா உடனே அங்க இறைவன் இருக்கிறார், திருக்கோயில இறைவன் இருக்கிறார், அங்க இறைவனை பார்க்கிறோம், பார்த்து அவனுக்குரிய அந்த வழிபாட்டினை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்தோன்னா என்ன நமக்குரிய எல்லாருக்கும் உரிய ஒரு இயல்பான நிலைனா, இறைவன் அங்க இருக்காருப்பா நம்ம இங்க வந்தாச்சு, நாம வீட்டுல இருக்கிறோம் இறைவன் கோயில இருக்காரு. இறைவனை கோயில்ல வச்சுட்டும் நம்ம வீட்டுக்கும் வந்து வரக்கூடிய அந்த நிலையில தான் நாம இருக்கிறோம். ஆனா இறைவன் என்ன கோயிலைய விட்டுட்டு வந்திருக்கோம், இறைவன் கோயில இல்ல, இறைவன் கோயிலே இருக்கிறான். திருக்கோயில் வழிபாடு எதை சொல்லுகிறதுனா, இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இங்கும் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்குத்தான் அமைந்ததை தவிர, இங்க மட்டும்தான் இருக்கிறான்றது காட்டுது. ஆக இறைவன் அங்க வச்சு வெளியில வச்சு வெளியில வச்சுதான் நம்ம பார்த்து நாம வழிபட்டு வருகின்ற அந்த நிலையானது தொடக்க நிலை. வெளியில அவன் இல்லப்பா இங்கேயே இருக்கிறான் அப்படிங்கிற நிலைதான் முடிவான நிலை. ஆக திருக்கோயில் வழிபாடு தொடக்க நிலை, முடிவான நிலை எங்கே அமையும்னு திருமூலர் சொல்றார். திருமூலர் தான் திருக்கோயில் வழிபாடு என்பது தொடக்க நிலையாகவும், முடிவு நிலை எப்படி அமைய வேண்டும், இந்த திருக்கோயில் வழிபாட்டு செய்வதனாலே அந்த முடிவான நிலை எங்கே வந்து முடிய வேண்டும் சொன்னா, ஏழாம் தந்திரத்தில் 36வது பகுதி தலைப்புல சொல்லுவார், கூடா ஒழுக்கம்னு ஒரு தலைப்பு. இது ஏழாவது தந்திரத்தில் வரும். அதுல முதல் பாடல், மிக முக்கியமான பாடல். இந்த பாடல் வந்து திருக்கோயில் வழிபாடு தொடங்கி இந்த ஆன்மா எப்படி பக்குவம் அடையணும் அப்படிங்கிற வரையிலும் இந்த பாடல் தான் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ். ஏழாம் தந்திரம் 36வது பகுதி, குடா ஒழுக்கம் முதல் பாடல். நம்ம கணேஷ் ஐயா. கோயில தான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான், இதை விட வேற பெரிய தப்பே கிடையாது. திருக்கோயிலுக்கு உள்ள போனாதான் இறைவன் இருக்கக்கூடிய இடம், ஆகவே இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல நாம தவறு செய்யக்கூடாது அப்படின்னு இல்ல, அதுக்குதான் சொல்ற. அப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் இறைவனுடைய ஆட்சி அந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தப்பு பண்ணலாமான்னு கேட்டா, அதை பார்த்து திருமலை தேவர் மிக அற்புதமா சொல்றார், கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். என்ன இப்ப பக்கத்துல வந்து அம்மா எப்பவும் கூடவே இருந்தா யாராவது தப்பு செய்வானா? அம்மா அப்பப்ப சொல்லிட்டு அறவுரை சொல்லிட்டு இருப்பார். ஆனா அம்மா விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நமக்குதான், அம்மா வீட்டுல தானே இருக்கிறான், நம்ம என்ன இங்க செய்வோம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு அங்க செய்கிற நிலை. அம்மா வீட்டுல இருக்கிறாங்க ரைட்டு, ஆனா இறைவன் அங்க இருக்கிறார், இறைவன் இப்ப இல்லைன்னு. சரியான சம்பந்த பெருமான் உதித்ததற்கான காரணம் என்னவா, பண்டு திருவடி மரபா பான்மையோர் யாரு, பகவதி அம்மையாரும் சிவபாதி அவங்களுடைய வழிபாடு பாருங்க, அந்த வழிபாட்டினுடைய பயன் எப்படி அமைது பாருங்க. குழந்தைன்னு சொன்னா இப்படி இல்ல குழந்தை பெறணும், குழந்தைன்னு சொன்னா திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் போல குழந்தைன்னா எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு சிறப்பு. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய அந்த அங்கே வந்து திருஞான சம்பந்தர் அவதரித்தார்ன்றதுக்கான காரணம் என்னவா, பண்டு திருவடி மரபா பன்மையோர் ரெண்டு பேரும் எப்படியா, யாரு சிவபாதி இருதயனும் சரி பகவதி அம்மையாரும் சரி, இறைவனுடைய திருவடியை விட்டு விலகாத தன்மையை உடையவர்கள். மண்டு தவமறை குலத்தோர் வழிபாட்டின் அழித்தருள, தினந்தோறும் சென்று தோணிபுரத்து ஈசனாரை வழிபட்டு 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 வந்ததனுடைய பயன் அங்கே திருஞான சம்பந்தர் அவதரிச்சாராம். தொண்டின் நிலை தர வருவார், தொடர்ந்த பிரிவு உணர்வு உருகால் கொண்டு எழலும், பெருக்கொண்டார் போல் அழுவார் குறிப்பு அயலாய். ஞான சம்பந்த பெருமான் அப்படி அந்த மற்ற குழந்தைகள் அழுவுறதுக்கும் ஞான சம்பந்த பெருமானுடைய குழந்தையினுடைய ஒவ்வொரு அந்த அங்க அசைவுகளையும் சேக்கிரார் பெருமான் பார்த்து பார்த்து அங்கேயே பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு ஞான சம்பந்த பெருமான் எப்படி அழுதிருப்பார். கண்மலர்கள் நீ ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ணமணி, அந்த ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு அந்த பெருமானுடைய அந்த செயலையும் பார்க்கிறார். இங்க அந்த குழந்தையானது வெறும் சில சமய குழந்தைகள் என்ன பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படி ஒரு ஷேக் வரும் உடம்புல, ஒரு ஒரு குலுக்கு குலுக்கிட்டு அப்படியே நிக்கும், அந்த குழுக்களோடு சேர்ந்து இந்த ஒரு அழுகல் வருதா, அது எதனால வருது அப்படிங்கறது இங்க சேக்கிழார் பெருமான் உணர்ந்து சொல்றாரு பாருங்க. தொண்டின் நிலை தர வருவார் தொடர்ந்த பிரிவு உணர்வு ஒரு கால் கொண்டு கடலும். இது இந்த பாண்டிங் இன்னொரு நுணுக்கமான விஷயம் சொல்ற பாருங்க. இறைவனை எப்பொழுது அயலாக எண்ணுகின்ற வரையிலேயும் அந்த பைண்டிங் போர்ஸ் இருக்காது. இறைவன் எப்பொழுது நமக்கு வேறானவன், என்னதான் பக்தி இருந்தாலும் சரி, என்னதான் வழிபாடு செஞ்சாலும் சரி, என்னதான் நின்றாலும் சரி, இறைவன் என்று சொல்லக்கூடியவன் எப்பொழுது வேறாக எண்ணுகின்றோமோ அப்போ வரையிலும் சிவானந்தம் என்பது நிச்சயமாக விளையாது. சிவானந்தம்ங்கிற அந்த அதனுடைய ஒரு துளியை வேணா நம்ம அப்பப்ப அனுபவிச்சு சாம்பிளா அனுபவிச்சுட்டு இருக்கலாமே தவிர, இறைவனை அயலாக வைக்கின்ற வரை நமக்கு அது நிக்காது. இறைவனும் அந்த உயிரும் இரண்டும் ஒன்றாக அத்துவிதமாக கலந்த பொழுது ஏற்படுகின்ற அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தத்தை துய்த்த பிறகு அதிலிருந்து ஒரு துளி விலகினாலும் அதை தாங்க முடியாது. இப்ப இறைவனுடைய திருவடியிலேயே அந்த திருவடியிலேயே இருந்து அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர் திருஞான சம்பந்தர். ஆனா இப்ப நாம வாழ வேண்டும்ங்கிறதுக்காக இங்கே வந்து அவதரிச்சிருக்கிறாரு. இந்த மூன்று வருட காலமாக இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய அந்த பிரிவு அங்கே இருந்திருக்கு. இந்த பிரிவினுடைய அந்த நிலை ஒவ்வொரு சமயம் அப்படி அந்த இறைவனுடைய அந்த தன்மையை அப்படி பிளாஷ் மாதிரி வந்துட்டு போமா. இப்படி வருகின்ற பொழுது என்ன ஆகும் சொல்றார், பிரிவு உணர்வு ஒரு கால் கொண்டு எழலும். அந்த பிரிவு உணர்வு பிரிஞ்சே இருந்து சேரப்போறது வேற, சேர்ந்தே இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துவது வேற. புழு நாள் அதான் சொல்லுவார், திருந்தடி மறக்குமாறு இல்லாத எண்ணெய். கேள்வி கொஸ்டின் வைக்கிறார் பெருமாள் இடத்துல, ஏன் இப்படி என்ன செஞ்ச. இறைவன் இடத்திலே அந்த உரிமையோடு அந்த நிலை நிற்குது பாத்தீங்களா. சொல்றார், திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்தியும் மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டின. திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னைன்னு சொல்லுகின்ற பொழுது பெருமானுடைய அந்த உணர்வு அப்படி, ஐயோ விட்டுட்டா நீங்க வந்துட்ட அப்படின்னு அந்த உணர்வு தோன்றுகின்ற பொழுது ஏற்பட்ட பீரிட்டு அழுகை தான் இந்த அழுகைன்ற. அப்ப அந்த குழந்தை ஞானசம்பந்த பெருமானுக்கு அதை அப்பப்ப உணர்த்தி உணர்த்தி அது முதல்ல அப்படி ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளாஷ், அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே இருந்து அப்படியே பத்திட்டு எரியும். ஆக முழுக்க பத்தி கொண்டு எரிவதற்கு முன்னாடி பெட்ரோலியம்ல வந்து இப்ப இன்ஜின்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஒரு செய்தியும் உண்டு. அதாவது கம்ப்ரஷன் மூணு ஸ்டேட் சொல்லுவோம், நாலு ஸ்டேட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டேக் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின்ல வந்துட்டு, ரெண்டாவது ஸ்ட்ரோக் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். இந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா இக்னிஷன், அது இடத்துலதான் பத்துது. இந்த பத்தறதுக்கு முன்னாடி அதுல இருந்து ஒரு ஸ்பார்க் வரும், அந்த ஸ்பார்க் பிளக் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா. சில சமயம் ஸ்பார்க் பிளக் வந்துட்டு அடைச்சுக்கிச்சுன்னா படுற கஷ்டம் நம்ம மூர்த்திக்கும் தெரியும், நரசிம்மராயாவுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் டூ வீலர்ல வச்சு அந்த ஸ்பார்க் ஃபர்ஸ்ட் வர்றது ஸ்பார்க், அந்த ஸ்பார்க் வேற இங்க இருக்கிறது வேற. இந்த ஸ்பார்க் வரும்பொழுது இங்க வரக்கூடிய அந்த பெட்ரோல் கம்ப்ரஷன் அழுத்தம் அதிகமா அதிகமா அதிகமாக இந்த ஸ்பார்க் வந்த உடனேயே அது பத்திக்கும். முதல்ல வந்த ஸ்பார்க் தான் தொடர்ந்த உணர்வு பிரிவு ஒரு கால் கொண்டு எழலும் பெருக்கொண்டார் போல் அழுதல். அழுது 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 அந்த ஸ்பார்க், அப்பப்ப அந்த ஸ்பார்க் வந்து 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 போகுது. அப்பா குளத்துல மூழ்கினாரு, இக்னிஷன் பாயிண்ட் அப்போ வந்த ஸ்பார்க் தான். ஆனா கம்ப்ரஷன் ஆகி 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 எப்ப பத்தணும்னு சொன்னா ரெண்டும் சைமல்டேனியஸா நடந்தது. அப்பா எப்போ குளத்துல வச்சு மூழ்கினாரோ அப்ப பத்துச்சு பிளாஷ் பாயிண்ட், அதுதான் அந்த பெட்ரோலோட பிளாஷ் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் பத்தும். அது வரையிலும் நீ என்னதான் அமுக்குனாலும் சரி பத்தாது. அந்த பிளாஷ் பாயிண்ட் வருகின்ற பொழுது அது பத்துவதை போல அங்கே ஞானசம்பந்த பெருமான் அந்த அழுகையானது தொடர்ந்த அழுகையாக அங்கே வெளிப்பட்டு விளங்கியது என்பதை மிக அற்புதமாக சேர்க்கிறார் பெருமான். தொடர்ந்த பிரிவு உணர்வு உருக்கால் கொண்டு எழலும், பெருக்கொண்டார் போல் அழுவார் என்பதாக சொல்லி இங்கே அந்த பதியினுடைய உணர்வு. சரி, பதியினுடைய உணர்வு ஒருவருக்கு சிவம் என்று சொல்லக்கூடியது என்னாக இருக்கிறது என்பது தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி அவனுடைய நிலைமை இருக்கும்? இப்ப சரி, இதுல ஏன் இந்த பதி இலக்கணத்துக்குரிய ஒரு சின்ன ஒரு ஏன் நமக்கே அந்த உணர்வு வரமாட்டேங்குது? ஏன் இறைவனை நாம நம்மோடு இருக்கிறான், நம்மோடு உடனாக இருக்கிறான், நம்மோடு ஒன்றாக இருக்கிறான்னு நம்ம ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? படிச்சா மட்டும் போதுமா? இத வந்து எப்படி இதை ஏன் நாம உணர்றது இல்ல? இது மாதிரியான கேள்விகள் நம்முடைய சிந்தையில ஓடிட்டு இருக்கும். இறைவனை நாம எப்பவுமே அங்க திருக்கோயில தானே வச்சு வழிபட்டு இருக்கிறோம். அப்ப இறைவனை நாம வேறாக வைத்து தானே வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு நிலையில நாம இருப்போன்றது அந்த ஒரு அதற்கான கேள்விகள்லாம் வரும்ன்றதுக்குரிய ஒரு நிலைதான். இப்ப அடியன் சொன்னது எதற்குன்னு சொன்னா, இப்ப யாருக்கு அந்த உணர்வு எப்பொழுது தோன்றுங்கிறது அவர்கிட்டதான் இருக்கு, சாவி அவர்கிட்டதான் இருக்கு. பட்டினத்தாருக்கு அதுவரையிலும் அங்க வந்து தோண போகுதுன்னு யாருக்கு தெரியும்? பட்டினத்தாரை போல ஒரு செல்வந்தர் அவரை போல யாருமே கிடையாது. இத்தனையும் விட்டுட்டு ஒருத்தர் இப்படி ரோட்ல கோவனாண்டியா நிப்பாருன்னு யாராவது எனிபடி அதை வந்து நினைச்சு பார்த்திருப்பாங்களா முன்னாடி? இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு கான்ட்ராஸ்ட்! ஏன் அந்த கான்ட்ராஸ்ட்? இவ்வளவு நாளா பட்டினத்தார் நம்மள போலதானே இருந்தாரு எல்லாம், அவர் மட்டும் என்ன ஏன் பெருமான வழிபடலையாருன்னு? இறைவனை எவ்வளவு தூரம் வழிபட்டு இருக்கிறார் மருதவாணன், அங்க வந்து அவர் குழந்தை வடிவில் வராருன்னு சொன்னா எவ்வளவு அவருடைய வழிபாடு எப்படி இருந்திருக்கும்? எந்த மாதிரியான வழிபாடு? அப்படி பெருமானிடத்துல அந்த வழிபாடு அவரையே அறியாமல் உள்ளுக்குள்ள அந்த பக்தியானது வளர்ந்து கொண்டே வரும். இப்படி வளர்ந்து கொண்டே வர்றதுதான் கம்ப்ரஷன் ஸ்டேட். வளர்ந்து கொண்டே வருகின்ற பொழுது எப்ப வெடிக்கும்னு தெரியாது. அப்ப வெடிச்ச இடம் தான் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைபிடிக்கும். அப்ப இந்த உயிர் வேணும் வேணும் வேணும்னு டெஸ்பரேட் அதை இந்த உயிரானது அதை காமிக்கணும். இந்த உயிரின் இடத்துல அந்த அந்த ஒரு தீவிரம் இருக்கணும். இப்பதான் அவரு அதை கொடுப்பார். அந்த நிலைமையிலதான் ரைட்டு, இது வந்து இறைவனும் நானும் வேறு அல்ல அப்படிங்கிற. அப்ப அந்த தீவிரமான நிலை எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு வந்து இறைவனோடு இறைவன் என்னோடு உடனாக இருக்கின்றார், இறைவனும் நானும் வேறு அல்ல, இறைவன் என்னோடு ஒன்றாய் வேறாய் அத்துவிதமாய் கலந்து இருக்கக்கூடிய பொருள் என்பதை உணரும் நிலை வந்தா ஒருவன் எப்படி ஆவான் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா வாரியார் சுவாமி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். அதே போல ஒரு எக்ஸாம்பிள் வேற எங்கேயுமே அதுக்கான உதாரணம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒருத்தனுக்கு அந்த உணர்வு தோன்றியது, இறைவன் உடனாக இருக்கின்றான், இறைவனும் என்னோடு உடனாக கள்ளம் அந்த கண்காணி இல்லாத நிலை நீங்கி என்னோடு நிற்கின்ற நிலை வருகின்ற பொழுது கள்ளம் ஒழுகின்ற பொழுது அவன் நிலைமை எப்படி இருக்கும்? ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும், நடந்து போயிட்டு இருக்கும் போது காலில் ஒரு கல் தடுக்கிடுச்சு. உடனே பார்த்தா இந்த நகம் பேந்து அப்படியே லேசா ரத்தம், கல்ல தூக்கி போட்டேன் ரைட், தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சு. இது ஒரு ஸ்டேஜ். அதே மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது? தலையில தீப்பிடிச்சு எரியுது, தலை தீப்பிடிச்சு எரியுது ரைட். அப்புறம் பாத்துக்கலாம், தலை தானே தீப்பிடிச்சு தானே எரிஞ்சிட்டு, அது அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு போகுமா? என்ன பண்ணுவீங்க? எதுக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அது மறந்துடும், எங்க இருக்கிறோம் மறந்துடும், எவ்ரி திங் எல்லாமே போயிடும். அந்த இடத்துல என்ன ஒரு குறிக்கோள் இருக்கா? தலைவல்ல தீப்பிடிச்சு எரியுது, அதுல மட்டும்தான் உன்னுடைய எண்ணம் இருக்கும் பாத்தியா? அந்த மாதிரிதான் சிவத்தின் இடத்துல உன்னுடைய எண்ணம் இருக்கும். தலையில ஒருத்தனுக்கு தீப்பிடிச்சா எப்படி அந்த தலையின் தீப்பிடிச்ச எப்படி அதையே எண்ணிக்கொண்டிருப்பானோ, அதே போல தீவிர நிலையிலே இருப்பவன் சிவத்தையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலைதான் இறைவனும் சிவமும் ஒன்று என்பதாக உள்ளுக்குள்ளே சிவமும் பதியும் ஒன்றாக நிற்கின்ற நிலை என்பதை உணரும் நிலைன்னு சொல்வார் வாரியாசு. ஆக இந்த நிலை இப்படி வரணும். நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்னா காலில் கல்லு செதறின மாதிரி தான், கல்லு செதறின ரைட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறோமே தவிர தலையில உண்மையிலேயே தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத எப்போ உணர்றோமோ அந்த நிலை. ஆக கால் தடுக்கிறது மந்த நிலை, தலையில தீப்பிடித்து எரிதல் தீவிர நிலை. எந்த நிலையிலே இருக்கிறது இந்த ஆன்மா மந்தத்தில் இருக்கா தீவிரத்தில் இருக்கா, அதுதான் இந்த இடத்துல ரைட்டு. அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இந்த உலக இன்பங்கள்லாம் என்னென்ன இருக்கு லிஸ்ட் போடுப்பான். இதெல்லாம் நான் அனுபவிக்கல, இதெல்லாம் நான் இந்த இவ்வளவு வயசாச்சே இதை நான் இன்னும் அனுபவிக்கலையே, இவ்வளவு வயசாச்சே இவ்வளவு இதை நான் அனுபவிக்கலையே அப்படின்னு இங்க லிஸ்ட் போட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா தலையில தீப்பிடிச்சு எரியது தெரியாது. ஆக இந்த பக்கம் இதையே பார்த்து கொண்டு இருக்கின்ற நிலையிலே, இதை பார்த்து இதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை எண்ணிக்கொண்டு இருக்கின்ற நிலையிலே சிவத்தை வேறாகத்தான் இந்த ஆன்மா எண்ணும். அதுவரையில சிவம் வேறு, சிவம் வேறாகத்தான் எண்ணும். ஆனால் சிவத்தை அறிய இரண்டல்ல, அங்கு அறிவுதன்னால் அறியப்பட, அங்கு அறிவின் உள்ளான் அறிவுக்கு காட்டாகி நின்றானே, மெய்யறியா கண் என்ன அறிவு அறிந்து காட்டாது என்பதாக அந்த வெண்பா சொல்லுகின்ற அந்த கருத்தை மிக அற்புதமாக, இந்த உயிர் சிவமாவது எப்படி, உயிர் சிவமாதல் எங்கனம், உயிர் சிவமாதல் எங்கனம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கம் என்னன்னா, உயிர் சிவத்தினிடத்திலே உள்ளே ஒடுங்கி நிற்றல். எப்படி சிவமா உயிரா அப்படின்னு தெரியாத நிலம், எப்படி அந்த நிலம் இருக்கும்னா உடலா உயிரா, உடலும் உயிரும் நாம எப்படி இந்த உடலையும் உயிரையும் ஒன்னா நினைச்சிட்டு இருக்கிறோமோ, உடலையும் உயிரையும் ஒன்னா நினைச்சிட்டு இருப்போம். இந்த உடல்ல எங்க உயிர் இருக்குன்னு நமக்கும் தெரியாது. ஆனா உயிர் என்பதாக சொல்லக்கூடியது உடல் என்பது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கிறோம், இதுவோ அதுவான் ஆனா ரெண்டும் வேற தானே, உயிர் வேற உடல் வேற. அதே போல சிவமும் உயிரும் இரண்டும் இதுவா அதுவா, மாணிக்க வாசகரா இல்ல சிவபெருமானையா வர்றது அப்படி, இது மாணிக்க வாசகரா இல்ல சிவபெருமானா அப்படி, அந்த இரண்டும் நிற்கின்ற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார். இந்த இருகும் வகை இருகின்ற நிலையில இந்த உயிர் என்று சொல்லக்கூடியது சிவத்தோடு ஒன்றை சிவமாக ஆன நிலைதான் முனிவாசக பெருமான் காட்டும் நிலை. இந்த நிலையை பற்றி இந்த உயிரானது சிவமாவது எப்படி என்கின்ற அந்த நிலையை அத்துவிதமாக இருந்து அதனுடைய பேரானந்த நிலையை பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே. ஒன்னா ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆனந்தம் வராம போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, அனுபவம் வேண்டும்னு சொன்னா பொருள் மூன்றாக இருக்கணும், பொருள் மூன்று அல்வா அங்க இருக்கு, ஒரு பாதாம் அல்வா வச்சிருக்கோம், பாதாம் அல்வாவை எடுத்து நான் சாப்பிடுறேன், பாதாம் அல்வா எடுத்து நான் சாப்பிடுறேன், சாப்பிடுகின்ற பொழுது எனக்கு அனுபவம் இருக்கு. இப்ப பாதாம் அல்வாவும் நானும் வேற இல்லை, நானே பாதாம் அல்வா பாதாம் அல்வா அங்க இருக்கு. இப்ப பாதாம் அல்வா எடுத்து பாதாம் அல்வா சாப்பிட்டா எங்கேயாவது அனுபவம் இருக்குமா, இருக்குமா? பாதாம் அல்வாவுக்கு வேற ஒரு பொருள் இருக்கணும், அந்த பாதாம் அல்வானால வரக்கூடிய அனுபவம்னு ஒண்ணு இருக்கணும். அப்ப நான் பாதாம் அல்வா இந்த ரெண்டு இணையும் பொழுது வருகின்ற அனுபவம் சிவம் உயிர் பேரானது, சிவம் உயிர் பேரானது. அது சிவம் உயிராக ஆகிவிட்ட உயிர் வந்து சிவமாகவே ஆயிடுச்சுன்னு சொன்னா நானே பாதாம் அல்வாவானதா அப்படின்னா இல்ல. அப்ப எப்பொழுதும் பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே. அப்ப பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பதுதான் உயிரினுடைய இயற்கையான நிலை. ஆக இந்த உயிரானது பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டும்னு சொன்னா சிவத்தோடு கலந்து நிற்கும், ஆனால் சிவமாக ஆகாது. சிவசமவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு சைவம் உண்டு, சிவசமவாத சைவம். இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய பாசம் என்ற அழுக்கு நீங்கிடுச்சுன்னு சொன்னா உயிரே சிவமா மாறிடும், உயிரே சிவமா மாறிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப உயிரே சிவமா மாறிடுச்சுன்னா அனுபவிக்கிறது யாரு, பேரானந்தத்தை அவர் யாரு கொடுப்பாரு, ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் இறைவன் யாரு கொடுப்பாரு? ஆக இறைவன் கொடுக்க வேண்டும் சொன்னா அவனுடைய நிழற்கீழே இருந்து இதை அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் மிக அற்புதமாக எல்லா அருளாளர்களுடைய அந்த வாக்கிலேயும் நாம் இதை வைத்து தெளியலாம். இதைத்தான் மெய்கண்டாரும் அங்கே நமக்கு தெளிய வைக்கிறார். அப்படி இந்த உயிர் என்பது சிவமானதுன்னு சொன்னா உயிரும் சிவமும் அத்துவிதமாக இருக்கிறது, எப்படி உடலும் உயிரும் போலவோ என்கின்ற அந்த எண்ணத்தை நாம் பதிவு செஞ்சு வச்சுக்கணும். நாம சிவசமவாதரா செய்வரா ஆகிடக்கூடாது. உயிரே சிவமாவது எப்படின்னு சொன்னா, உயிரும் சிவமும் ரெண்டு சேர்ந்து உயிர் சிவமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது தவறு. ஆக அந்த கொள்கையை அது மறுத்து மேலே நிறுத்துவதுதான் இந்த நிலை. அதை நம்முடைய மணிவாசக பெருமான் இப்ப திருத்தலேனம் நான்காவது பாடல், திருத்தலேனம் நான்காவது அந்த பாடலிலேயும் கண்டபத்து முதல் பாடல், கண்டபத்து முதல் பாடலும் திருத்தலேனம் நான்காவது பாடலும் இதுதான் நம்ம போன வகுப்புல நம்ம நிறுத்தி இந்த வகுப்புல சிந்திக்க போறோம்னு சொன்னதை நம்ம அவரு ஞாபகப்படுத்தினாரு. அதானே சொன்னீங்க. இப்ப இந்த இரண்டு பாடல்களை நீங்க வந்து திருத்தலேனம் ஐயா முழுக்க ஏழு பாட்டு பாடுனீங்களா? நாலாவது பாடல் நீங்க பாடியிருப்பீங்க. இப்ப கண்டபத்து முதல் பாடல் இந்த இரண்டு பாடல்களோட முழுசா பாடிட்டீங்களா? அப்ப இந்த இரண்டு பாடல்களும் நாம ஏற்கனவே நீங்க பாடி இருக்கிற காரணத்தினால மூன்றாவதா ஒரு பாடலை இதுல இப்ப சேர்க்கிறோம். இது அடிஷன், இன் அடிஷன் டு லாஸ்ட் வகுப்பு. திருஞான சம்பந்த பெருமான் வந்து திருக்கழுமலம் என்று சொல்லக்கூடிய ஒரு, இது வந்து இப்ப இன் ரிலேட்டட் டு த சப்ஜெக்ட். இப்ப மணிவாசக பெருமானுடைய திருத்தலேனம் நீங்க அப்புறம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் சொல்லிடக்கூடாது. திருத்தலேனம், திருத்தலேனம், ஆமா, ஏன்னா நான் அந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கினது இல்ல. திருத்தலேனம் கண்டபத்து, அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தனுடைய இந்த திருக்கழுமலம் பாடல் அற்புதமான பாடல். இதுல இன்னொரு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருக்கழுமல பாடல்ல ஒரே ஒரு வரி மட்டும் முக்கியமான வரி, அது உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருந்தது, அந்த வரி ஞாபகம் வந்துச்சு. ஆனா எந்த பாடல்னு தெரியல. நானும் ஐந்து ஆறு நாளா பாடலுடைய வரி தெரியுது, எங்க அந்த பாடலுடைய வரி வருது? கொஞ்சம் தன்முனைப்பு காரணமா என்ன பண்ண, இந்த பாடல் சரி ரைட்டு, திருஞான சம்பந்தர் பதிகம் முழுக்க அப்படியே புரட்டினா எங்கேயாவது நம்ம கிடைச்சிடாதா, ஏன் அவர் காட்ட மாட்டாரா அப்படின்னு ஒரு தன்முனைப்பு எப்பவுமே இருக்குமே நமக்கு, நம்முடைய அப்படி எடுத்து என்ன பண்ண, அந்த பாடலை எடுத்து முதல் பக்கத்துல இருந்து இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் கடைசியில இருந்து வரலாம், ஒரு தப்பாசை இப்படி வந்துருச்சுன்னா கிடைச்சிருமோன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்து தேடி தேடி பார்த்தா வரவே இல்லை. சரி சேர்வார்னு சொல்லக்கூடிய ஆரம்பிக்கிறது, அந்த ஆரம்பிக்கக்கூடிய பாடலா இருக்குமான்னு சொல்லி ஆரம்பத்தை தேடுறதுக்காக இண்டெக்ஸுக்கு போய் சேர்வாரை தேடினா சேர்வார் கிடைக்கல. என்னடா இது எப்படி? அப்புறமா என்ன இன்னொரு ஐடியா வந்தது பாருங்க, எப்படிலாம் தன்முனைப்பு வேலை செய்யுதுன்னு நாம் ஒழிதல் வேண்டும். இந்த சேர்வாருங்கிறது ஒரு அந்த இந்த சீரா தானே வரும், சேர்வார், தாங்குவார், வருவார், போவார், இப்படி நெடில தானே இருக்க போது, அந்த நெடிலா இருக்கிற பாடலையா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி புரட்டி 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 பார்த்து ஃபைனலி இது நமக்கால முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, வான்மீகிக்கு போன் பண்ண, போன் பண்ணி ஏன் நீதான் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சிருக்கிறீங்க, இங்கேருந்து அதுல அடிச்சு சர்ச் பண்ணா இந்த பாடலை கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வான்மீகிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இதான்பா வரி எங்க வருதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி போன் பண்ண, போன் பண்ண உடனே ஒரு அஞ்சாவது நிமிஷம் இமிடியேட்டா கால் பேக் வந்தது வான்மீகி, ஐயா இது திருக்கழுமலம் ஏழாவது பாடல் அப்படின்னு. ரொம்ப எனக்கு அப்பா அதுல வந்து சந்தோஷமே பெரிய சந்தோஷம், ஏன்னா திருக்கழுமலம் கண்டுபிடிச்சாச்சு அதுல ஏழாவது பாடல் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, எப்படி வான்மீகி எப்படி கண்டுபிடிச்சிக்கணும், ஒண்ணு இல்லைங்க பக்கத்துல கணேசையா இருந்தாரு. அவர் இருக்கிறாரு, நான் ஆக்சுவலா பண்ணது பகல் 11:30 இருக்கும், அத்தனை அந்த மணிக்கு சிவாலயத்துல அவர் எங்க இருக்க போறாருன்னு நினைச்சிட்டு நான் இவருக்கு அடிச்சா கரெக்டா சிவாலயத்துல அவர் உட்கார்ந்துகிட்டு இதுதான் இங்க இருக்குன்னு சொல்லிட்டான். உடனே கணேசுக்கு போடக்கூடுன்னு சொல்லி ரொம்ப நன்றி, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டேன் இந்த பாடலுக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு வெளிப்பட்ட பாடல் இந்த பாடல், இதுதான் இந்த பாடலினுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பக்கம் 133 முதல் திருமுறை ஏழாவது திருப்பாடல்.
பரந்தை
வித்தாக அமைந்த திருப்பாடு. இதுல சொல்லுகின்ற ஒரு முக்கியமான டு பி அண்டர்லைன்ட் அப்படின்னு சொல்லுகின்ற கோடிட்டு வைக்கக்கூடிய இடம் எது என்பதாக சொன்னால், மெய்ப்பரம்பொருள் சேர்வார்தாமே தானாக செய்யும் அவன். சிவபெருமான யாரு போய் சேருகின்றீர்களோ அவன் அவனாக செய்வான். சிவபெருமான போய் நீங்க திருமானே அப்படின்னு உண்மையிலேயே போய் வணங்குகின்ற பொழுது என்ன செய்வார் அவர், என்னதான் கொடுப்பார், என்ன பண்ணுவார் நேரம் அவர், நீயும் சிவம்தான் என்பதாக சொல்லி சிவத்தோடு சிவமாக ஆக செய்வார். அப்ப சிவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இப்ப என்ன ஆகுதுன்னா, சிவபெருமான போய் வழிபடுகின்ற அந்த நிலையிலே சேர்வார் தாமே சிவத்தோடு கலந்து சிவமாக ஆகின்ற அந்த நிலை, சிவத்தோடு இணைந்து நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளையிடம் கொட்டாமோ என்பதும் சேர்வார் தாமே தானாக செய்யும் சிவன். சேர்வார் தாமே தானாக செய்யும், சேர்வார் தாமே மெய்ப்பொருள் சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன், தானாக செய்யும் அவன். தானாக செய்தல் என்பது சிவத்தோடு ஒன்றாதல், அத்தியுதமாக கலத்தல். அப்ப இது வந்து இது ஃபைனல் ஸ்டேஜ். சேர்வார்தாமே தாமாக செய்யும் அவன். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா, கடைசி வரியை பாருங்க, காலே ஓவாதார் திருவடி. அங்க கால் என்பது திருவடி, அந்த திருவடியையே எண்ணிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அங்க வருது மேல என்ன சேர்வார் தாமே. யாரு யார் சேர்வார், காலே ஓர்வார், யாரு திருவடியே எண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் சேர்வார் தாமே. ரொம்ப முக்கியமான பாட்டு, எடுத்து கொண்டு போய் அங்க சேர்க்கணும். எல்லாரும் சேர்ந்தவங்க எல்லாம் சிவமாக ஆயிட்டாங்களான்னு கேட்டக்கூடாது. இப்ப எல்லாரும் தான் திருக்கழுமலம் போறோம், எல்லோரும் தான் பெருமான வழிபடுறோமே அப்படின்னு சொன்னா ஏன் நாம என்ன வந்து அவர் ஏன் அவரோடு இணைத்துக் கொள்ளவில்லை, பழுத்த மனத்து உடல் அரியர் உடன் போயினர், நான் ஏன் வெளியில நிக்கிறேன், ஏன் சிவம் என்னை ஏன் அவனாக செய்யவில்லை என்பதாக அங்க ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டா கடைசியில் அதற்கு ஆன்சர் சொல்றார், காலே ஓவாதார் மேவும், காலே ஓவாதார் மேவும். பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவடியையே எந்நேரமும் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பெருமானத்திலே போய் அடைந்தால் அவர் கடைசியில சித்தம் என்ன பண்ணும், இத தீர்மானிக்கும், இதுதான் அப்படின்னு தீர்மானிச்சு கொடுக்கும். உங்க சித்தம் தீர்மானிக்கிறது இது இன்னொரு சித்தம் தீர்மானிக்கிறதும் ஒன்னா இருக்காது. நான் தீர்மானிச்சிருப்பேன் இது சித்தம் இது கயிறுதான் அப்படின்னு புடிச்சு ரைட்டு. சித்தம் ஒழுங்கா வேலை செஞ்சா கயிறுதான் இருந்தா ரைட்டு தப்ச. உண்மையிலேயே பாம்பா இருந்து சித்தம் கயிறுதான் அப்படின்னு என்னை பிடிக்க வச்சிருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் மலை ஹாஸ்பிட்டல் ரஷ் டு ஆம்புலன்ஸ் மலை
ஹாஸ்பிட்டல்
அது மாதிரி ஆயிடும். பாம்பா கயிறா சித்தம் கடைசியில தீர்மானிக்கிறதுல சித்தம் தீர்மானிக்கிறதுலதான் இருக்கு. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். சித்தத்திலே தெளிந்த சிவம்தான் உண்மையான பொருள் சிவம்தான் மெய்ப்பொருள் என்று யார் தெளிந்தார்களோ அவர்கள் சிவத்தினுடைய திருவடியை சார்ந்தவர்கள். ஆக சித்தம் என்பதை சித்தம் ஒரு நெறிய மனம். அந்த ஒரு நெறிய மனம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமானுடைய அந்த திருவடிதான் என்பதை உணர்ந்த அந்த நிலைதான் ஒரு நெறிய நிலை சித்தம் தெளிந்த நிலை. ஆக இந்த நான்கு அந்த கரணங்களிலேயும் பெருமானுடைய அந்த ஒரு நெறிய நிலையை வைக்க வேண்டும் என்று ஐந்தாவது கண்டிஷன் இங்க வைக்கிறார். இப்படி இந்த அஞ்சு கண்டிஷனும் வச்சீங்கன்னு சொன்னா சேர்வார்தாமே தானாக செய்யும் அவர். இப்ப போனா திருமகள் மலத்துக்கு
திரும்ப அந்த அஞ்சு கண்டிஷன் திரும்ப இருக்கு.
திரும்ப சொல்லுமா? அன்பாகிய விதையை ஊன்றுதல், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் பறந்துபட்ட சுவை என்று சொல்ல முதலிய அந்த ஐந்து வகையான அந்த புலன்கள் வழியாக வருகின்ற இன்பத்தை நாடாது இருத்தல், காமம் முதலிய அறுபகையை அறுத்தல், முக்திக்கு இடையூறாகும் முக்குணங்களில் அழுந்தாது இருத்தல், அந்த கரணங்கள் நான்கையும் ஒரு நெறி படுத்துது. ஒரு நெறி படுத்துது ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பொறும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவீகமாக. இதுதான் நெறி. அன்பாகிய அன்பாகிய விதை ஊன்றுதல். அந்த பாடல நீங்க படிக்கும் போது இது மனசுல வச்சுட்டு படிச்சீங்கன்னா பாடலுடைய பொருள் புரியும். அதுக்காக சொன்ன பிரிச்சுட்டேன். ரெண்டு ஐம்புலன்கள் வழி ஒழுகாது பறந்துபட்ட சுவை முதலிய ஐம்புலன்கள் வழி ஒழுகாது இருத்தல், மூன்றாவது காமம் முதலிய அறுபகை அறுத்தல், அறுபகை ஆறு பகை, முக்திக்கு இடையூறாகும் முக்குணங்களில் வழி ஒழுகாது இருத்தல். முக்திக்கு இடையூறாகும் நிலை இது, முக்திக்கு இடையூறாக முக்குணங்கள் அந்த மூன்று குணம் ராஜசம் தாமதம் சாத்வி அந்த கரணங்கள் நான்கையும் ஒரு நெறி படுத்துதல். இது அஞ்சாவது
மனம் புத்தி
நான்கையும் ஒரு நெறிப்படுத்தும். இதுக்கு இது பாடல் பல அருளாளர்களுக்கு பின்னாடி ஞானசம்பந்தர் பின்னாடி வருபவர்களுக்கு இது வித்தாக அமைந்ததுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். குமரகுருவர சுவாமிகள் சிதம்பர மும்மணி கோவைன்னு சொல்லி ஒரு நூல் எழுதுறாரு. குமரகுருவரர் சிதம்பர மும்மணி கோவை. இந்த சிதம்பர மும்மணி கோவையில 21வது பாடல்ல வைக்கிறாரு பாருங்க ஒரு நயம், அவ்வளவு நயம் அவ்வளவு நயம். குமரகுருபரர் மாதிரி தமிழை எடுத்து ஆழக்கூடிய நிலையும் சைவ சித்தாந்தத்தை சொல்லுகின்ற நிலையும் நயமாக உரைக்கின்ற நிலையும் எவ்வளவு சிறப்பாக சொல்லுகின்றார் அப்படின்னு பார்த்தா ஞானசம்பந்தர் அந்த வாழையடி வாழையாக வருகின்ற வித்து அது, அந்த வித்து அப்படியே தொடர்ந்து வருகின்ற அந்த வித்தினை இங்கே மரமாக பார்க்கலாம். இந்த பாடல் திலை எம் பெருமான் முன்னிலையிலே போய் நிற்கிறார். திலையம்பெருமான் முன்னிலையிலிருந்து இது சிறந்த சிதம்பர மும்மணி கோவையா பாடுறார். இதுல ஒரு பாடல் அவருடைய சிறப்பு என்னன்னு சொன்னா சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலம், சேர்வார் தாமே தாமாக செய்யும் அவன் அப்படியே கொண்டு வர்றாரு பாருங்க. சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலம், தில்லை சிற்றம்பலத்துக்கு போனா என்ன ஆகும்னா சென்றவரை தாமாக்கும் நமர் என்னுடைய என்னவன் சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலம். தில்லை சிற்றம்பலத்துக்குரிய பெருமை என்ன அப்படின்னு சொன்னா தில்லை சிற்றம்பலத்துக்கு போய் நீங்க வணங்குனீங்கன்னா சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலம், சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலம் அந்த அம்பலத்து மன்றவரை, அந்த அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்றார் அல்லவா பெருமான். சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலத்து மன்று அங்கே ஆடிக்கொண்டு இருப்பவரை தாமாக்க வல்லவர் யார்? இவரு நாம போனா அவராகிறாரு, நாம போனா அவரை நாம ஆகக்கூடிய வல்லமை படைச்சவர் யார் இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வைக்கிறேன். இருக்காங்க அப்படின்னு காட்டினார் ஒருத்தர். எல்லாம் தில்லை சிற்றம்பலத்துக்கு போய் தில்லை சிற்றம்பலத்துக்கு போனா இதுதான் பொருள்னு போயிட்டார் உள்ள. யாரு சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலம். இப்படியும் பொருள் எடுத்துக்க உள்ள போனா இதுதான் பொருள்னா உள்ள போய் தானா ஆயிடுறேன். மாணிக்கவாசகர் வெளியில இருந்து சிற்றம்பலவனார் உள்ள போயிருக்கும். அவர் உள்ள போய் மாணிக்கவாசகர் தான் தில்லை சிற்றம்பலவர். அந்த அளவிற்கு ஒருத்தர் இப்ப வந்து காட்டுறேன், இவர் தான் தில்லை சிற்றம்பலவர் முன்னாடி போய் நின்னா எல்லாரையும் அவராக்குனாரு, இவர் போய் நின்னாரு இவரா அவராயிட்டாருன்னாரு. யார் அவர்? சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலத்து மன்றவரை தாமாக்க வல்லவர் யார்? என்றும் இவர் ஆட பதஞ்சலியார் ஆக்கினார் என் பிறவி சாட பதஞ்சலியார் தான். பதஞ்சலியார் என்று சொல்லக்கூடியவர் அவர் பேரு பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் போய் பெருமான் இடத்துல வேண்டாரா என்ன, பெருமானே உன்னுடைய நடனத்தை பார்க்கணும்னு. அப்ப ஆடின ஆட்டம் தான் இன்னும் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. பதம் சலியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே பெருமானும் பதஞ்சலியார் ஆனார். பதஞ்சலி முனிவருக்காக பெருமான் பதஞ்சலியார் ஆனார். ஆக தில்லை சிற்றம்பலம் எல்லாரும் போனா அவராக ஆக்குறார், பதஞ்சலியார் போய் அவரை பதஞ்சலியார் ஆக்கினார் என்ற பெருமையை உடையதப்பா இந்த தில்லை சிற்றம்பலம். சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலத்து மன்றவரை தாமாக்க வல்லவர் யார்? என்றும் இவர் ஆட பதஞ்சலியார் ஆக்கினார் இவர். அப்ப யாரா? என் பிறவிசாட பதஞ்சலியார் தான். இந்த வித்து எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா, சேர்வார்தாமே தாமாக செய்யும் யாரு? சேர்வார்தாமே தாமாக செய்யும் அவன் திருக்கழுமலத்து பெருமானிடத்துல அங்க ஞானசம்பந்தர் கொடுத்தார் இல்லையா ஏழாவது பாடல், இந்த ஏழாவது பாடலினுடைய பிரதிபலிப்பு இங்க பார்க்கலாம். இதுல அடுத்த பாடல்ல இன்னொரு பாடலையும் சிவா ரொம்ப அற்புதமா அதே சிதம்பர மும்மணி கோவில இதுக்கு அடுத்த பாடலையும் சொல்றார். இந்த பாடலினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, இப்ப முன்னாடி பார்த்தோம் இல்லையா காமம் என்று சொல்லக்கூடிய அறுபகையை அறுக்கணும்னு, அதற்கு ஒரு சின்ன ஒரு நயமாக ஒரு உதாரணம் வைக்கிறார் குமரகுருபர். தாம குழலின் நல்லார் விழி மீன் பொற சற்று மினி காம கருங்குழியில் சுடலேன் கலந்து ஆடப்பெற்றேம் நாம புனர்கங்கை பேராறு பாய. சிவபெருமான் என்று சொல்லக்கூடியவன் எப்படி இந்த பெருமான் சிவபெருமான் எப்படின்னா, இவர் ஒரு ஆனந்த பெருங்கடல். ஆனந்த பெருங்கடல் அப்படின்னு சொன்னா கடலுக்கு கடல் என்பதுல ஆறு போய் கலக்கணும், கடல்ல ஆறு கலக்கும். இது உலகியல் கடல். உலகியல் கடல்ல ஆறு கலக்கிறது. இந்த கடல்ல இருந்து என்ன தோன்றியது? நஞ்சும் தோன்றியது, அமுதமும் இருக்கு. நஞ்சும் இருக்கு அமுதமும் இருக்கு. இப்ப சிவபெருமானை ஆனந்த பெருங்கடலாக காண்கின்றார். ஆனந்த பெருங்கடலாக இருக்கின்ற பொழுது இதுல ஆறு போய் கலக்கணும் இல்லையா, அந்த ஆறு எதுனர் கங்கை ஆறு பாய. இங்க இருந்து கங்கை ஆறு போய் பெருமான் இடத்துல தலையில இருக்கக்கூடிய கங்கை ஆறு பாய்தான். நாம புனர்கங்கை பேராறு பாய நஞ்சு அங்கலத்தும். கடல்ல நஞ்சு இருக்கிறது போல பெருமானுடைய அந்த களத்திலேயும் நஞ்சு இருக்கிறது. அமுதம் எங்க இருக்கு? அதுதான் முக்கியம். இந்த அமுதத்தை சொல்றாரு பாருங்க, அதுதான் சிறப்பு. நஞ்சு அங்கலத்தும் வாமத்து அமுதமும். எது அமுதமா? இந்த பக்கம் இடப்பக்கம் அம்பிகை இருக்கிறா இல்லையா, இவதான் அமுதம். இங்க நஞ்சு. நஞ்சும் அமுதமும் இரண்டும் கலந்து வாமத்து அமுதம் வைத்தாடும் ஆனந்தமாக்கடலே. ஆக ஆனந்தமாக விளங்கக்கூடிய பெருங்கடலாக விளங்கக்கூடியவன் என்பதாக சிவபெருமானை காட்டக்கூடிய அந்த நிலையை பார்க்கலாம். ஆக இப்படி ஆனந்த மாக்கடல்ல போய் நீங்க குளிக்கணுமா, இல்ல காம கருங்குழின்னு சொல்லி ஒரு குட்டை இருக்கு இங்க குளிக்கிறதுக்கு விரும்புவீங்களா? இந்த குட்டையில மீன் இருக்கு. எதுனா காம, அந்த காமம் என்று சொல்லக்கூடிய காமத்தை தோற்றுவிக்கின்ற விழி என்று சொல்லக்கூடிய அந்த விழியை மீன் என்பதாக சொல்லுவாங்க. அந்த மீன் இந்த குட்டையில இருக்கு, இதுல நான் குளிப்பனா இல்ல ஆனந்த மாக்கடலாக விளங்குகின்ற இதுல போய் குளிப்பனா, நீங்களே டிசைட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி இந்த பாடல்ல உலக இன்பமா ஆனந்தம் பெருங்கடலா என்பதாக காட்டுறாரு. அப்படி இந்த இரண்டு நிலைகளிலே இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனை சார்ந்து இறைவனோடு ஒன்றாக ஆகின்ற அந்த நிலையை நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்ற ஒரு நிலையை திருத்தெள்ளேனத்திலே மணிவாசக பெருமான் வைக்கிறார். நாம் ஒழிந்து, நாம் ஒழிவதற்காக என்ன செய்தார்? நவமாய செஞ்சுடர் நல்குதலும், நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டாம. ஒரு பக்கம் இந்த பக்கம் கண்டபத்திலே சொல்லுகின்றார், சிந்தனை இதனை சிந்தேதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்த விழா ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டேன். அந்த விழா ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டேனே, சிந்தேதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட. இங்கே சிந்தேதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாடுதல் என்பதும் நவமாய செஞ்சுடர் நல்கி நாமொழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டுதல் என்கின்ற இந்த இரண்டு நிலையும் ஒன்று. இதுல முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நாம் ஒழிதல் என்பது என்ன, நவமாய செஞ்சுடர் நல்குதல் என்பது என்ன. நவமாய செஞ்சுடர் நல்குதல்னா ஏன் நமக்கு ஏன் கொடுக்கல அவரு அப்படின்னு நாம கேட்கலாம். நவமாய செஞ்சுடர் ஏன் மாணிக்கவாசகருக்கு மட்டும் கொடுத்தார், நமக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா, அந்த பக்தியினுடைய நிலையிலே தீவிர நிலையிலே இருந்தவர் மணிவாசக பெருமான். தலையிலே தீப்பிடித்து எரிந்த நிலையிலே இருந்தவர் மணிவாசகர். தலையிலே தீப்பிடித்து எரிந்து சிவத்தையே எண்ணி சிவத்தையே எண்ணி இருக்கின்ற நிலையிலே மணிவாசக பெருமானுக்கு வந்தது அந்த நவமாய செஞ்சுடர் என்கின்ற ஒன்று. இது முதல்ல நம்ம வைத்துக் கொள்ள. இதுல முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது ஒரு இரண்டே இரண்டு சொற்கள் மிக முக்கியமான அந்த சொற்களாக சொல்லுகின்றன. நாம் ஒழிதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது மூன்று இரண்டு நிலைகளை நாம் வைக்கணும். நாம் ஒழிதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பகுத்து அறியும் அறிவு என்று சொல்லக்கூடியது நீங்குதல் என்பது முதல் நிலை. இரண்டாவது மூன்றாய தன்மை தோன்றாமை. நாம் ஒழிதல் என்பதாக சொன்னா இதுதான். இதுல இன்னும் முக்கியமாக நாம வெளிப்படைய பொதுவாக சொல்லணும்னா, நான் எனது என்னும் பற்று அறிவு. நான் எனது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கின்ற நிலை. இந்த மகாரம் என்று சொல்லக்கூடிய நிலை, மமதை என்று சொல்லக்கூடிய நிலை, நான் எனது என்று சொல்லக்கூடிய நிலை, அப்படி நிற்கின்ற நிலை பொதுவாக சொல்லுகின்ற நிலை. அதுல சிறப்பாக பார்க்கின்ற பொழுது பகுத்து அறியும் அறிவு நீங்குதல் என்பதுதான் நாம் ஒழிதல் என்பது. முதல்ல பகுத்து அறிதல், இதெல்லாம் நம்ம அறிவில வைத்துக் கொண்டு அறிவால அறிவோம். இந்த அறிவு என்ன செய்யும்னா வேறுபாட்டை காண்பிக்கும். அதனாலதான் அந்த அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த அறிவினை துணை கொண்டு நாம் எதுலேயும் முடிவுக்கு வர முடியாது. முக்கியமாக பதியினுடைய தன்மையையும் பதியை பற்றிய நிலையிலேயும் இந்த அறிவினை துணை கொண்டு நாம ஒரு அளவிற்குத்தான் இது துணை செய்யுமே தவிர, இது முக்கியமாக இது இறைவனை அடைவதற்கு துணை செய்ய. இந்த அறிவு ஒன்று, இந்த அறிவினுடைய பகுத்து அறியும் நிலை, இந்த ஞானத்திற்கு இந்த ஞானமானது ஒன்றை மற்றொன்றாக ஒன்றை வேறாக பகுத்து அறிந்து காட்டும். இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் செஞ்சது தப்பு, இவர் செஞ்சது கரெக்ட், இவருடைய நிலையிலே கரெக்ட். இந்த இப்படி பகுத்து அறிதல், ஒன்றை ஒன்று பகுத்து அறிந்து கொண்டே போகின்ற நிலை. இந்த பகுத்து அறிந்து போகின்ற நிலையானது மாற வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த ஞானத்திற்கு அவிரோத ஞானம் என்பதாக சொன்ன. இதுவரையிலும் இருந்த ஞானம் விரோத ஞானம். விரோதம் என்று சொல்லுகின்ற பொழுது இது இது அது என்பதாக, இப்ப இவர்களும் இகழும் இன்றி யாவர்க்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனையாம் வெறுத்தல் குற்றம் என்பதாக வியாழ பகவான் சொல்லுவார். இப்ப கந்தபுராணத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த விருப்பு வெறுப்பு என்பதாக இருப்பது எதிரால் சொன்னா பகுத்து அறியும் அறிவினால்தான். இந்த ஞானமானது அவிரோத ஞான சுடர் வடிவாள் கொண்டே நடா அந்தகா சற்றே வந்து என் கைக்கு எட்டு நின்று பாருனார் அருணகிரிநாள். எங்கிட்ட இருக்குது ஒரு வாழ், எந்த ஞான வாழ்னார், அவிரோத ஞான சுடர் வடிவாள் கொண்டு. இந்த அவிரோத ஞான சுடர் வடிவாள் இருக்கிறது என்னிடத்துல, அதை வச்சிட்டு இருக்கிறேன், நீ வந்து பாரு என்னுடைய கைக்கு எட்ட பக்கத்துல வந்து பாரு அப்படின்னா அந்த அந்தகன் வருவானா, எம்மா வருவானா என் பக்கத்துல கேட்கிறார். அப்ப பகுத்து அறிகின்ற நிலையை ஒழிதல். இரண்டாவது மூன்றாய தன்மை, காட்சி காணப்படும் பொருள் காணுகின்ற நிலை. இப்ப இறைவன் என்று சொல்லக்கூடியவனை வேறாக வைத்து காட்சி என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நிலைகளிலே வேறாக இறைவனை காணுகின்ற நிலை மாறி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த உயிரோடு ஒன்றாக இருக்கின்றான் என்கின்ற நிலையை காணுதல் நாம் ஒழிதல் என்பது. அப்படி இந்த நாம் ஒழிதல் என்பதையும் இது எங்கே நிகழ்கின்றது என்பதைத்தான் கண்டபத்திலே சொல்லுகின்றார். சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகம். ஆக சிந்தனையை திருத்தி ஆளுதல் என்பதை நாம் ஒழிதல் என்பதாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நாம் ஒழிதல் என்பதையும் சிந்தனையை திருத்தி ஆளுதல் என்பதையும் பிரார்த்தனை பத்திலே சிந்தனை திருத்தி ஆண்ட சிவலோகா என்கின்ற அந்த பிரார்த்தனை பத்திலேயும் கண்டபத்து நான்காவது பாடலிலே பல்லோரும் காண பசுபாசம் அறுத்தானை என்று நான்காவது பாடலிலேயும் யான் எனது எனும் உரைமாய்த்து என்று கண்டபத்து ஐந்தாவது திருப்பாடலிலே யான் எனது எனும் உரைமாய்த்து என்பதாக சொல்லுகின்ற அந்த நிலையும் இதெல்லாம் நாம் ஒழிதல் என்ற நிலை. சரி, இந்த நாம் ஒழிதலாகிய இந்த நிலையை அவர் அந்த நிலை வருவதற்கு பெருமான் என்ன செஞ்சார் எனக்கு அப்படின்னு சொல்றார். அதற்கு என்ன செய்தாராம், நவமாய செஞ்சுடர் நல்கினார். இதுதான் மணிவாசக பெருமானுடைய யூனிக் ஃபீச்சர். இது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நவமாய செஞ்சுடர் நல்கினான். நவன்னா ஒன்பதுன்னு ஒரு பொருள், புதுமைன்னு ஒரு பொருள். நவ இந்தியான்னு சொல்லுவோம், புதுமையான இந்தியா. நவ தானியம்னா ஒன்பது தானியம். நவங்கிறதுக்கு ரெண்டு பொருள். இதுதான் இப்ப இந்த நவமாய செஞ்சுடரினுடைய பொருள். நீங்க முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இந்த நவமாய செஞ்சுடர் நல்குதல் என்பது எவ்வளவு பெரிய அந்த நுணுக்கத்தை நம்முடைய மணிவாசக பெருமான் பதி இலக்கணத்தை பதியினுடைய சிறப்பை எப்படி சொல்லியிருக்கிறார். நாம் ஒழிதல் ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த நாம் ஒழிதலுக்கு முன்னதாக அவர் என்ன செய்தார், நவமாய செஞ்சுடர் எனக்கு நல்கினார். இந்த நவமாய செஞ்சுடர் நல்குதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த சுடரை நவமாய செஞ்சுடர் என்பதாக சொல்ல, நமக்கு தெரிஞ்ச சுடர் எல்லாம் மூணுதான், ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன், அப்புறம் அக்னி. இந்த மூன்று பொருள்கள், இந்த சுடர்கள் எல்லாம் நமக்கு துணை செய்யுது. எதுக்கு துணை செய்யுது அப்படின்னு பார்த்தா, பொருள்களை காணுவதற்கு, புறத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் காணுவதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு துணை செய்து அந்த புறப்பொருள்களை காட்டுவதாக மட்டுமே அமைந்த அந்த பொருள்களைத்தான், அந்த ஒளியைத்தான் இதுவரையிலும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இந்த பக்கம் எனக்கு கிடைச்ச இந்த ஒளி இருக்கு பாத்தீங்களா, இது இட் இஸ் டிஃபரெண்ட். இதுவரையில நான் பார்க்காத ஒளி, சோ இது புதுமையான ஒளி. இதுவரையில நான் பார்த்துட்டு இருந்தது எல்லாம் பழமையான ஒளி. இந்த ஒளி எல்லாம் எனக்கு புறமாக இருக்கக்கூடிய பொருளை காட்டியது. ஆனா இந்த பக்கம் ஒரு ஒளி வந்ததுப்பா, இந்த பக்கம் ஒரு ஒளியை அவன் கொடுத்தான், இது மாதிரியா இருக்குமான்னு நினைச்சா, இல்ல இல்ல, புறப்பொருள்களை காட்டி புறப்பொருள்களிலே இருக்கக்கூடிய அனுபவத்திலே இருந்து அதிலே சென்று அந்த அனுபவத்தை அனுபவிப்பதற்குத்தான் இந்த புற ஒளிகள் எல்லாம் பயன்பட்டது. ஆனால் இந்த ஒளியானது அந்த ஒளியிலே இருந்து மாறுபட்டது, புதுமையான எனக்கு இந்த அனுபவத்தை வழங்க வல்லது என்கின்ற காரணத்தினாலே இந்த சுடரை நவமாய செஞ்சுடர். நவம் என்பது இங்கே புதுமை. புதுமையான அனுபவத்தை, இந்த உயிர் இதுவரையிலும் கண்டிராத அனுபவத்தை கொடுக்க வந்த ஒளி இது. ஆகவே இந்த ஒளியானது நவம் என்ற புதுமையான ஒளியினர். ஓகேவா? ஒண்ணு. இரண்டாவது, செஞ்சுடர் என்பதை எப்படி பிரிக்கணும்னா, செம்மை என்பதாகவும் சுடர் என்பதாகவும் பிரிக்கணும். செம்மை பிளஸ் சுடர் செஞ்சுடர். செம்மை என்பது நன்மை என்ற பொருளை குறிக்கும். நன்மை நல்லது என்ற பொருளை செம்மை என்பது குறிக்கும். சுடர் என்பது அறிவு ஞானம் என்பதை குறிக்கும். அறிவு ஞானம். அப்ப செஞ்சுடர் என்பது நல்ல ஞானம், நல்ல அறிவு, செம்மையான அறிவு, செம்மையான அறிவு, நல்ல அறிவு, நல்ல ஞானம், சிவ ஞானம், சிவத்தினுடைய ஞானம். செஞ்சுடர் என்பது சிவஞானம் என்ற அந்த பதிஞானத்தை குறிப்பது செஞ்சுடர். இப்படியே ஒன்னொன்னா ஒன்னொன்னா நீங்க அப்படியே போனீங்கன்னா கடைசியில வந்து நிப்பது எதுன்னா, செஞ்சுடர் என்பது வேறு அதுவும் அல்ல, சுடர் என்பது ஞானம், செஞ்சுடர் என்பது சிவஞானம் என்பதுதான் செஞ்சுடர். நவமாய செஞ்சுடர், நவமாய செஞ்சுடர். இதுல இன்னொன்னு வச்சார், நவமாய செஞ்சுடர் நல்குதல் தர். நவமாய செஞ்சுடர், ரைட்டு. இந்த நானா போய் அவங்கிட்ட பிடுங்கிடலாமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அவனா கொடுத்தாதான் நீ வாங்க முடியும். அவங்கிட்ட இருக்கு. அவ எப்ப உனக்கு இத கொடுக்கணும் அப்படின்னு அவரு மனசுல நினைச்சு சங்கல்பம் செய்து இந்தா அப்படின்னு கொடுப்பாரு. அந்த நவமாய செஞ்சு விடாரு. ஆகவே நீ எத்தனைதான் முயன்றாலும் சரி, நீ அதை புடுங்களா பண்ணலான்னு சொல்லி என்னதான் முயன்றாலும் சரி, நீ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்தான் புடுங்கணும்னு பாக்குற. ஆனா உனக்கு எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும், அப்பதான் அவர் கொடுப்பார். ஆகவே இது நீயா போய் புடுங்கிட்டு வர்றதில்ல, அவரா பார்த்து உனக்கு கொடுக்கறது. ஆகவே இதை நல்குதல் என்பதாக சொன்னார். சும்மா வந்துடுறது இல்ல, இது நல்குதல், அவரா பார்த்து உனக்கு கொடுக்கணும். இப்ப சிவஞானம் என்பது, சிவஞானம் என்பது பதிஞானத்திலே இந்த உயிர் அதில நின்று அவனினுடைய அருளினாலே அவனை வணங்குகின்ற நிலை, அவன் அருளால் அவன் தாழ் வணங்கும் நிலை. ஆக இந்த நிலையை, இந்த சிவஞானத்தை அவனாக கொடுப்பான் என்பதை செஞ்சுடர் என்பது சிவஞானமாகவும், அதை பெருமானாக நமக்கு அருள் செய்வான் என்பதை நல்குதல் என்பதாகவும் சொல்வார். ஆக இந்த சிவஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை பெருமான் வழங்குகின்றார். ஆயிடுச்சா? இதுல இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணும். இதோட இந்த பதி இலக்கணமானது இந்த நவமாய செஞ்சுடரோடு இங்கே நிறைவடைந்து, நாம் அடுத்த வகுப்பிலே இருந்து நாம் பெரிய புராணத்துக்கு உள்ளே சென்று அங்கே சாக்கியர்களோடு அவர் வென்ற அந்த தன்மையை பார்க்க இருக்கும். நவமாய செஞ்சுடர் என்பதிலே ஒரு அருமையான நுணுக்கத்தை இங்கே நம்முடைய மணிவாசக பெருமான் இங்கே பொதித்து வைத்திருக்கின்றார். அந்த நுணுக்கம் என்ன என்பதாக சொன்னால், இந்த நவமாய என்பதாக சொல்லக்கூடிய இந்த நவமாய என்பதை வெளிப்படையான பொருளாக, நவம் என்பது புதுமை, நவமாய புதுமையான சிவஞானம், புதுமையான அந்த அனுபவத்தை வழங்கக்கூடிய ஞானம் என்ற அந்த நிலையிலே இது பொதுவான பொருளை வழங்கினாலும், இதன் உள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு பொருள், பொதிந்திருக்கக்கூடிய ஒரு பொருளை மணிவாசக பெருமான் அங்கே வைக்கிறார். அது எப்படி என்பதாக சொன்னால், நவமாய என்பதை எப்படி அமைக்க வேண்டும் என்பதாக சொன்னால், ந என்பது மாய, வ என்பது ஆய என்பதாக அது அமையும். நவமாய என்பது ந மாய, வ ஆய, புரிஞ்சுதா? நகாரம் மாய,
மாய
வகாரம் ஆய. இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நகாரம் மாயனோ, வகாரம் அங்க நிக்கிறோம் ஆய. அப்ப நகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நகாரமானது அந்த இடத்துல மாய்தல். இப்ப நகாரம் மாய்தல் என்பது எது, எந்த நிலை என்பதாக சொன்னால், இந்த உயிரானது பக்குவம் அடைகின்ற நிலை வரையிலும் இறைவன் அந்த உயிருக்கு இந்த அனுபவத்தை ஊட்டிக்கொண்டே வருவான். இந்த நிலைக்கு தோன்றா துணை என்பதாக பெயர். இறைவன் தோன்றா துணையாக இருந்து இந்த உயிர்களை, இந்த உயிர்களை வளர்த்து வருகின்ற நிலையும், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்ற நிலையையும், திரோதானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மறைப்பு சக்தி மறைந்து நின்று உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரானது சிவத்தை அறிஞ்சிக்கல, ஆனா உயிர் இந்த சிவமானது உயிரை என்றும் மறவாமல் இந்த உயிரை வளர்த்து வருகின்ற அந்த அரும் பணியை தொடர்ந்து செய்து வருகின்றது அல்லவா? அந்த பணி எப்பொழுது தொடர்கின்றது என்பதாக சொன்னால், இந்த நகாரம் என்று சொல்லக்கூடிய விரோதான சக்தி என்ன ஆக வேண்டும் என்பதாக சொன்னால், அது மகாரம். திரோதானமானது மறைப்பானது விலகிய நிலையும், சிவஞானத்தை பெருமானே வந்து நமக்கு கொடுக்கின்ற நிலையையும் மணிவாசக பெருமானிடத்திலே இந்த அத்துணையும் நடைபெற்ற அந்த செய்தியை நாம் காணலாம். ஆக இறைவன் என்று சொல்லக்கூடியவனை நாடி மணிவாசக பெருமான் பயணம் செய்யவில்லை. பயணம் எங்கே அமைந்ததுன்னு சொன்னா, சிவம் என்பது மணிவாசகத்தை தாடி வந்தது. ஆக இந்த நாடி வந்த நிலை இப்படி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் குருவாக வந்து அருள் செய்த அந்த நிலையை ஒரே ஒரு பாடலிலே நாம் இதை அமைத்துக் கொள்ளலாம். இது அத்தனையும் சேர்த்து ஒரு திருமூலரனுடைய திருமந்திரத்திலே அத்தனையும் அடக்கி காட்டலாம். ஆக கடைசியாக இந்த திருமந்திர திருப்பாடலை நாம் உள்ளுக்குள்ளே வாங்கிக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான பாடல், திருமந்திர திருப்பாடல். 1578 பாடல்ல இதை சொல்றாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவரையிலும் நாம சைவ சித்தாந்தம் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து இந்த நிலைமையில இருந்து இதை நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நெறியை காட்டியது இந்த திருப்பாடல். இதுதான் இந்த திருப்பாடலினுடைய முத்தாய்ப்பு, இதுதான் பதி இலக்கணத்தினுடைய முத்தாய்ப்பாக விளங்குகின்றது. சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கு அருள் காணா அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர் புண்ணியர் அத்தன் இவன் என்று அடிபணிவாரே. இதுதான் இந்த பாடலினுடைய முக்கியமான குருவாக எழுந்தருளி வருகின்ற நிலையும் நவமாய செஞ்சுடர் நல்குதலும் பதிகாரத்தை வழங்குதல் அத்தனையும் அடக்கி காட்டக்கூடிய ஒரு திருப்பாடல். இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஆன்மாக்களை நாடி வரக்கூடியவன். ஆன்மாக்களுடைய பக்குவம் அடைந்த பிறகு அவர் நாடி வருவார். அப்போதைய அடிகள் என்றுமே நாவுக்கரசரை நாடி பயணம் செய்யவே இல்லை அவருடைய வாழ்க்கையில. நாவுக்கரசர் அப்போதைய அடிகளை நாடி போகின்றார். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதி இதை போல் பசுபாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதி அணுகில் பசுபாசம் நில்லாது. பதி அணுகில், பதி அணுகுதல், பதி அணுகுதல், பதியாகிய குருவாக இருக்கக்கூடிய குருதான் அணுகுவாரே தவிர இவர் போய் யாரே. மணிவாசக பெருமான் குதிரை வாங்கதான் போனாரே தவிர பெருமான் அங்கே குருந்த மரத்தடியிலே அவரை நாடி வருகின்றார். பதி அணுகும் நாவுக்கரசர் அப்போதைய அடிகளை நாடியதைப் போல. அப்படி பதி அணுகுகின்ற நிலை எப்படி அமையும் சொன்னா சுத்த சிவம் என்று சொல்லக்கூடிய நிலையை தாங்கி வரும் என்கின்ற அற்புதமான ஒரு வாக்கினை இங்கே பதிவு செய்கின்றார். இங்கே சுத்தமான ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவிலே சிவம் அவரை அடுத்தித்து வரக்கூடிய நிலைதான் சுத்த சிவம் என்கின்ற நிலை. ஆக இந்த உயிர்களிலேயே தூய்மையான ஆன்மாவை பார்க்கும். அப்படி தூய்மையான ஆன்மாவிலே அது சேர்ந்து அந்த ஆன்மாவிலே இருந்து அந்த உயிருக்கு இன்னொரு உயிருக்கு அது அருள் புரிவதற்காக அந்த ஆன்மாவை தாங்குகின்ற நிலையிலே அந்த உயிருக்கு அந்த சிவத்திற்கு சுத்த சிவம்னு பேர். பரநிலை சொரூப நிலையிலே எல்லாம் அவருக்கு சிவம் சிவம் பரசிவம் தான் பேர். ஆனா ஒரு ஆன்மா சுத்தமான ஆன்மாவை சார்ந்த உடனேயே அவருக்கு எப்படி பேர் வந்துச்சு பாருங்க, சுத்த சிவம். ஆக சுத்த சிவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கு அருள் அங்கே வந்து இந்த ஆன்மாவிற்கு அந்த அருளை வழங்குவார். எதை நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டாம் அப்படின்னு அந்த நவமாய செஞ்சுடர் சிவஞானத்தை கொடுப்பார். சிவஞானமாகி என்னுடைய அருளை கொண்டு நீ பார், இந்த கரணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பார்க்க முடியாதுப்பா, இந்த கரணங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தான் உனக்கு துணை செய்யும். இந்த கருவி கரணங்கள் எல்லாம் இந்த உலக இன்பங்களிலே நாடி இருந்து அதிலே நீ சென்று நீ அனுபவம் அடைய வேண்டும் என்பதற்காக கொடுத்ததே தவிர இறைவனாகிய சிவத்தை அனுபவிப்பதற்கு இந்த கரணங்கள் உதவாது. ஆக அருளே கரணங்களாக ஆகும் என்பதாக சொல்லி அதை கொடுப்பார். அப்படி கொடுத்த நிலையிலே இந்த சுத்த சிவமாக இருப்பவரை ஒருத்தர் வெளியிலே இருந்து பார்க்கின்ற பொழுது அருள் காண அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர். இந்த கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்கிறான். இந்த கண்ணை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது என்ன சொல்றான்னா, இவன் நம்மாலியா, ஆனா உள்ளுக்குள்ளே தாங்கி இருப்பது சிவம். நாவுக்கரச பெருமானை தாங்கி இருந்தது சிவம். நாவுக்கரச பெருமான் சுத்த சிவம். நாவுக்கரச பெருமான் அங்கே சிவமாக இருக்கின்ற பொழுது வெளியிலே இருந்து பார்த்த சமணர்கள், ஆஹா இவன் நம்மாலியா, நம்ம கூட சமணத்துல இருந்தவன் தாயா, புடிச்சு போடியா கட்டி போடுன்னு சொன்னான். ஆனா அங்கே அவரை அந்த அருள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து பார்க்கின்ற பொழுது, ஐயோ இவர் நாவுக்கரசர் இல்ல இது சிவமே என்பதாக உணரும் நிலை. எப்படி ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமானுடைய அந்த திருவடியை பிடித்து வணங்குவதற்காக செல்லுகின்ற பொழுது அவருடைய திரு வரத்தை பிடித்துவிட்டு அப்பரே என்பதாக சொல்லுகின்ற பொழுது என்னுடைய தோணிபுரத்து அப்பரைத்தான் இங்கு நான் காணுகின்றேன் என்பதாக சொல்லி பொய்த்தகு கண்ணால் பார்க்காமல் அருளாகிய கண்ணிலே பார்க்கின்ற பொழுது சிவமாக பார்ப்பார்கள் புண்ணியர். ஆனால் இந்த புறக்கண்ணை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது இவன் நம்மவிலே ஒருத்தர். குதிரை சேவகனாக வருகின்ற பொழுது அங்கு வந்தது குதிரை சேவகன் நினைத்துக் கொண்டு அரசனும் அத்துணை பேரனும் மணிவாசக பெருமானுக்காக குதிரை சேவகனாக வருகின்ற அந்த நிலையிலே சேவகனாகத்தான் அத்தனை பேரும் பார்த்தான். பொய்த்தகு கண்ணால் பார்த்தார்கள். ஆனால் இங்கே மணிவாசக பெருமான் பார்க்கின்ற போது வாதபூனிதி வந்தினிது அருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் என்கின்ற நிலையிலே அங்கே புண்ணியராக இருந்து காணுகின்றார். இந்த நிலையை பதியினுடைய நிலையை பதி வந்து அணுகி இந்த சிவஞானத்தை நல்கி அவனுடைய அருளினாலே அவனை காட்டும் என்கின்ற அற்புதத்தை காட்டுவதுதான் இந்த தில்லையனமும் கண்டப்பத்தும் திருமூல திருமந்திரமும் சிவஞான போதமும் என்கின்ற அத்துணை ஒரு சாரமும் இதிலேதான் அமைந்திருக்கின்றது என்பதாக சொல்லி சுத்த சிவம் என்று சொல்லக்கூடியது குருவாக எல்லோருக்கும் வரும் வந்து அது அருள் புரியும் என்கின்ற பதி இலக்கணத்தை இத்தோடு நிறைவு செய்து நாம் அடுத்த வகுப்பிலே இருந்து நாம் பெரிய புராணத்தை தொடர்ந்து எங்கே விட்டிருந்தோமோ அங்கே இருந்து தொடர்ந்து சிந்திப்போம் என்பதாக சொல்லி நாம் இறைவனுடைய திருவருளை அமைத்துக் கொண்டு 11 கோ டு ஹெவன் அப்படின்னு ஐயா சொன்னதை போல அயல் மாண்டு எல்லாம் மாண்ட நிலை என்பதை இங்கு அற்புதமாக இந்த அயல் மாண்ட நிலைதான் அந்நியம் இன்மை என்பதாக அங்கே சிவஞான மதத்தில் எடுத்து அதை புடிச்சுக்குவார். அந்நியம் இன்மையின் அரண்கடல் செல்லும் என்பதாக அங்கே மணிவாசக பெருமான் போட்ட அந்த வார்த்தையை அங்கே உணர்ந்து சிவஞான போதத்திலே அதை அந்நியமின்மை என்பதாக சொல்லி அயல் மாண்ட நிலையை பயன்படுத்திய திருப்பாடல் இந்த 11வது திருப்பாடல். இதிலே என்னுடைய இச்சை என்னுடைய செயல் என்னுடைய அறிவு எதுவும் தொழிற்படவில்லையப்பா, எல்லாம் உன்னுடைய இச்சை உன்னுடைய அறிவு உன்னுடைய செயல் அது அப்படியே இம்போஸ் ஆயிடுச்சு, உன்னிடத்துல போய் அடங்கிடுச்சு. இனிமே நான் செய்யறதெல்லாம் நீ செய்யறதுதான், ஆகவே நான் உன்னிலே அடங்கி தோன்றுகின்றேன் என்பதை காட்டுவதுதான் இந்த 11 11வது திருப்பாடலிலே 11வது நிலையிலே ஏகனாகி இறைவனி நிற்றல் என்கின்ற அற்புத தத்துவத்தை காட்டும் திருப்பாடல். எனக்கும் சிவத்திற்கும் அந்நியம் கிடையாது, நான் சிவத்தில் இருந்து வேறுபட்டவன் அல்ல, சிவமும் நானும் ஒற்றுமைப்பட்டு நிற்க வேண்டிய தன்மையை காட்டுவது இந்த திருப்பாடல் என்பதாக சொல்லி இந்த திருப்பாடலோடு இந்த வகுப்பினை நாம் நிறைவு செய்வோம்.